الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك إلى آخر الآية وقال النبي صلى الله عليه وسلم من يحرم الرفق يحرم الخير أو كما قال صلى الله عليه وسلم புகழனைச்சும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தஃபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனித தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லமாம் இப்பள்ளிவாயினுள் இஃதிகாஃபுடைய நல்ல நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்தவன் ஒருவனை அஞ்சு பயந்து கொள்ளுமாறும் தக்குவா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மிகவும் கண்ணியமான ஒரு படைப்பாக மனிதனை படைச்ச அல்லாஹு தஆலா குர்ஆன்ற சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துறான். அதுல ஒன்று, யா அய்யுஹன் நாஸ் ஏ மனிதர்களே, இன்னா கலக்னாகும் மின் ஜக்கரி வ உன்சா, உங்களை நாங்க எப்படி படைச்சோம் என்றதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். இன்னா கலக்னாகும் மின் ஜக்கரி வ உன்சா வ ஜஅல்நாகும் ஷுஊபா வ கபாயில், அதாவது அல்லாஹு தஆலா சொல்ல வாரான், உங்களை பல கோத்திரங்களாக பல கூட்டங்களாக பல கவுங்களாக உங்களை நாங்க ஆக்கி இருக்கிறோம் என்றதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை பல நிறத்தவர்களாகவும் பல மொழிகள் பேசக்கூடியவர்களாகவும் பல கோத்திரங்களாகவும் பல கூட்டங்களாகவும் பல நாட்டவர்களாகவும் அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அந்த அடிப்படையில் பார்க்கிற நேரம், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகள் என்று சொல்லியும் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய பிரதேசங்கள் நாடுகள் என்று சொல்லியும் அல்லாஹு தஆலா அவனுடைய உலகத்தில் எங்களை ஆக்கியிருக்கிறான். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகள், இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் எந்த விதத்தில் நடந்து கொள்ளணும், எந்த முறையில் அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் இருக்கணும் என்றதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா எங்களுக்கு படிப்பினையாக காட்டி தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுடைய வாழ்க்கையில முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் எப்படி நடந்து கொண்டாங்க, மதீனாவுக்கு போன கையோட யுத்தம் என்ற ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்யல. மதீனாவுக்கு போனாங்க, சமாதானம் செஞ்சு கொண்டாங்க, சமாதான உடன்படிக்கைகள் செஞ்சு கொண்டாங்க, யூத கிறிஸ்தவர்கள் யூதர்களோட போயிட்டு பேசினாங்க. முதலாவது இஷ்டம், முஸ்லிம்கள் பெரும்பான்மை என்றதோடு முஸ்லிம்கள் ஆயுதத்தை தூக்கினவங்க இல்ல. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில அல்லாஹு தஆலா எங்களுக்கு படிப்பினைய வச்சிருக்கிறான். அதே போல முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகள் எந்த விதத்தில் நடந்து கொள்ளணும் என்ற படிப்பினைய அல்லாஹு தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட மக்காவுடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டி தந்தான். மக்காவுல பல பிரச்சனைகள், ஆனா முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்ந்தாங்க.
எப்படி வாழணும், ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த விதத்தில் நடந்து கொள்ளணும் என்றத சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. சில கட்டங்கள் மக்காவுடைய காஃபிர்களுடைய வேதனைகள் கொடுமைகள் தாங்க இயலாம ஹம்ஸா ரழியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் கொந்தளிப்பாங்க, யா ரசூலல்லாஹ் எதுவரைக்கும் நாங்க பொறுமையாக இருக்கிறது, இதுக்கு மேலாண்டா பொறுமையாக இருக்கேலா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தட்டி தட்டி சமாதானப்படுத்துவாங்க, யா ஹம்ஸா இப்ப நாங்க அந்த அளவு ஆவேசப்படக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, அமைதியாக போம், சகிப்பு தன்மையோட போம், பொறுமையாக போம் என்றத சஹாபாக்களுக்கு அப்பப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி மக்காவுடைய வாழ்க்கையில பெரும்பெரும் கொடுமைகள் செஞ்ச காஃபிர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டு ஃபத்ஹு மக்கா மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்துல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாங்கி கட்டல, எல்லா கோபம் குரோதம் எல்லாம் பொறுத்து பொறுத்து இருந்தது ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்துல. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பழி தீர்க்கக்கூடிய ஒரு கட்டமாக பயன்படுத்த இல்லை. ஆனா ஃபத்ஹு மக்காவுடைய நேரம் முஸ்லிம்கள் 10,000 மேல நல்ல ஒரு சான்ஸ் உண்டு காஃபிர்களுக்கு அடிக்கிறதுக்கு, செஞ்ச எங்களுக்கு செஞ்ச கொடுமைகளுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ், நல்ல ஒரு சான்ஸ். முஸ்லிம்கள் 10,000 மேல முஸ்லிம்கள் மக்காவுக்கு வாராங்க என்ற செய்தி கேள்விப்பட்டதோடு மக்காவுடைய சில காஃபிர்கள் பயந்து ஓடுறாங்க, நாங்க செஞ்ச அநியாயத்துக்கு இன்னைக்கு முஸ்லிம்கள் எங்களோட எப்படி நடந்து கொள்வாங்களோ தெரியா, இன்னைக்கு என்ன எங்கட கதை முடிஞ்சு என்ற அமைப்புல சில காஃபிர்கள் மக்கால இருந்து ஓடுறாங்க. நல்ல ஒரு சான்ஸ் அடிக்கிறதுக்கு பெரும்பெரும் வீரர்கள் இருந்து ஹஸரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் காலித் இப்னு வலித் ரழியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பெரும் வீர சிங்கங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட சைடுல என்றாலும் சந்தர்ப்பத்தை வீணாக பயன்படுத்தல. என்ன செஞ்சாங்க, அவ்வளவு அநியாயம் செஞ்சவங்க, அவ்வளவு அநியாயம் செஞ்சவங்க, முஸ்லிம்களோட மிச்சம் விரோதமாக நடந்து கொண்டவங்க, எத்தனையோ சஹாபாக்கள் சில சஹாபாக்களை நெருப்புக்கு மேல படுக்க வச்சு அதாபு செஞ்சாங்க. என்றாலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்தை பழிக்கு பழி தீர்க்கல ஒரு பொது ஏலான் செஞ்சாங்க. மன் தஹல தார அபி சுஃப்யான் ஃபஹுவ ஆமீன், அபு சுஃப்யான் வீட்டுல யார் யாரெல்லாம் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னொன்றும் நாங்க செய்ய மாட்டோம். மந்தகல மந்தகல் மஸ்ஜித் அல் ஹராம், மஸ்ஜித் அல் ஹராம்ல எந்தெந்த காஃபிர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க எந்த ஒரு அநியாயமும் செய்ய மாட்டோம் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொது மன்னிப்பு கொடுக்கறாங்க. இந்த நபியுடைய அஹ்லாக்கத்தான் அஹ்லாக்க பார்த்து தான் அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னக லஅலா குலுகின் அலீம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் அனுப்பி அவங்கள வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தின ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இது அன்பு நபியுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு ஒரு பாடம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றானே, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வதுன் ஹஸனா, உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில மிகவும் அழகான முன்மாதிரி இருக்குது, இந்த முன்மாதிரி எங்கள்கிட்ட வரணும், இந்த முன்மாதிரி இஸ்லாமியர்கள்ட்ட வரணும், முஸ்லிம்களிடத்துல இந்த முன்மாதிரி வரணும். சஹாபாக்களுடைய அஹ்லாக் என்ன, பண்பாடுகள் என்ன, எப்படி நடந்து கொண்டாங்க. ஒரு தடவை மஸ்ஜிது நபவியுடைய திண்ணை புறத்துல சுமாமத்து பின் உசால் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர கைதியாக பிடிச்சி மஸ்ஜிது நபவியுடைய திண்ணை பகுதியிலுள்ள ஒரு தூண்ல 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டி வைக்கிறாங்க. ஒரு காஃபிர் மஸ்ஜிது நபவியுடைய வெளித்தூண்ல கட்டப்பட்டிருக்கிறாரு. அந்த சுமாமத்து பின் உசால் என்ற மனிதர் சொன்னாரு, எனக்கு இந்த உலகத்துல மிகவும் வெறுப்பான ஒரு முகம் இருக்குமென்றா, இது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகம் தான் எனக்கு மிக வெறுப்பான முகம். இன்னொன்று சொன்னாரு, எனக்கு இந்த உலகத்துல வெறுப்பான இடம் ஒன்று இருக்குமென்றா, இந்த மஸ்ஜிது நபவி தான். மூணாவது சொன்னாரு, இந்த உலகத்துல எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு மார்க்கம் இருக்கும் என்றா, அது தீனுல் இஸ்லாம் தான் என்று சொன்னாரு. முதலாவது நாள் ஒரு நாள் கட்டி வச்சாங்க, இரண்டாவது நாள், மூணாவது நாளைக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுமாமத் இப்னு உத்தால் என்ற மனிதர் அவுத்துடுங்க, அவர் போட்டும் என்று. மூணு நாள், மூணு வருஷம் அல்ல, மூணு மாசம் அல்ல, மூணு நாள் வருமனே, அந்த சுமாமத் இப்னு உத்தால் என்ற மனிதர் அவுத்துட்டா, உடனே போயிட்டு குளிச்சுட்டு வந்து உடனே மஸ்ஜிதுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மூணு வார்த்தை, வெறுப்பான முகம், வெறுப்பான இடம், வெறுப்பான மார்க்கம். இப்ப சொன்னார், இந்த உலகத்துல எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு முகம் இருக்கும் என்றா, அன்பு நபியுடைய முகம் தான் எனக்கு மிக விருப்பம். இந்த உலகத்துல எனக்கு மிக விருப்பமான இடம் ஒன்று இருக்கும் என்றா, இது மஸ்ஜிது நபவி தான். எனக்கு இந்த உலகத்துல மிகவும் விருப்பமான ஒரு மார்க்கம் இருக்குதுண்டா, தீனுல் இஸ்லாம் தான் என்று மூணு நாளைக்கு பின்னால் அடுத்த பக்கம் பேசுறாரு. சுமாமத் இப்னு உத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, ரழியல்லாஹு அன்ஹு. காரணம், மூணு நாளும் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த அஹ்லாக் பண்பாடு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட ஒரு காஃபிர் எங்கட மஸ்ஜிதுக்கு கட்டினா இருக்கிற நல்லெண்ணமும் இல்லாமத்தான் வெளியே போவாரு. பெரும்பாலும் எங்கட மஸ்ஜிதுக்கு நாங்க நடந்து கொள்ற விதங்கள் என்ன, எங்கட மஸ்ஜிதுக்கு நாங்க வாரோம், தெரிஞ்சவங்களை கண்ட ஒரு சலாம், தெரியாதவங்களை கண்ட எங்கட பாட்டுல போறோம். இந்த அஹ்லாக எங்கட இஸ்லாம் சொல்லி தரல, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் சலாத்த சொல்லுங்க, நபியுடைய ஹதீஸ். அடுத்தது, எங்கட மஸ்ஜிதுக்கு வாரவங்கட சுயநலம் ஜுமாவுடைய நேரத்துக்கு வந்தா விளங்கும். ஒருத்தர் ஸ்லீப்பரை கலாட்டிட்டு உள்ளுக்கு வந்திருப்பாரு, லேட் ஆகி வாரவர் காலால ஸ்லீப்பரை தள்ளிவிட்டு இவர ஸ்லீப்பரை சூனா கலட்டிட்டு வாரு. இந்த 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 சுயநலம் சஹாபாக்கள்கிட்ட இருக்கல்ல, ஆனா இன்னைக்கு எங்கட உம்மத்துட்ட இருக்குது. அந்த சஹாபாக்களுடைய அஹ்லாக்கை பார்த்து காஃபிர்கள் மஸ்ஜிதுக்கு சஹாபாக்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து திருந்தினாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கட அஹ்லாக்க சரி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேறொன்றும் இல்ல, நாங்க இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழ்றோம், எனவே நாங்க பயந்து போகணும், ஒடுங்கி போகணும், கோழையாக இருக்கணும் என்றதல்ல. அல்லாஹு தஆலா யாருடைய வாழ்க்கையை பார்த்து, ஏ மனிதர்களே, ஏ மனித சமுதாயமே, உங்களோட முன்மாதிரி இந்த மனிதன்ட தான் இருக்குதுண்டு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எந்த நபியை பார்த்து சொன்னானோ அந்த நபியுடைய அஹ்லாக்க நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது பயந்தெடுக்கிறதல்ல, கோழையாக இல்ல, இது எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஏவின ஒரு ஏவல். அல்லாஹு தஆலா இதை எந்த உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறான், நல்ல பண்பாடுகள், நல்ல அஹ்லாக்குகள் எங்கள்ட்ட வரணும் என்று. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு காஃபிர்களோட எப்படி போனாலும் இன்றைக்கு நிறைய பிரச்சனை, எங்கட முஸ்லிம்களும் முஸ்லிம்களும் எப்படி நடந்து கொள்றாங்க, என்ன பண்பாடு, என்ன அஹ்லாக் இருக்குது, நம்பிக்கை துரோகம், மோசடி, அல்லாஹ் பாதுகாக்கணும். கயாமத்துடைய நாள் நெருங்கி கொண்டிருக்குது, இந்த பூமியில ஃபித்னாக்கள் அதிகரிச்சு கொண்டிருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஃபித்னால நானும் நீங்களும் ஒருத்தராக மாட்டிடாம. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஹ்லாக்குடைய விஷயத்துல மிச்சம் கவனம் செலுத்தினாங்க, அதுலயும் காஃபிர்களுடைய விஷயம் என்று வார நேரம் மிச்சம் நிதானமாக நடந்து கொண்டாங்க. பத்ருடைய யுத்தம், பத்ருடைய யுத்தம் முடிஞ்சு 70 காஃபிர்கள் முஸ்லிம்களிடத்துல கைதிகளாக பிடிபட்டிருக்கிறாங்க. 70 காஃபிர்கள், எப்படியான காஃபிர்கள், பத்ருடைய யுத்த களத்துக்கு வாளை ஏந்தி நபியையும் நபியுடைய சஹாபாக்களையும் கொலை செய்யறதுக்கு வாளை தூக்கின 70 பேரை முஸ்லிம்கள் பிடிச்சிருக்கிறாங்க கைதிகளாக. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தௌசு, இந்த கைதிகளோட நல்ல விதத்துல நடந்து கொள்ளுங்க. யாரு? காஃபிர்கள், மக்காவுல அநியாயம் செஞ்சவங்க, இஸ்லாமியர்களுடைய ஊட்ட சூறையாடினவங்க, எத்தனையோ சஹாபாக்களை நோவினப்படுத்தினவங்க. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பண்பு, இவங்க நோவினப்படுத்தினாங்க தான், இவங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க தான், என்றாலும் இஸ்தௌசு, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அஹ்லாக் எங்கட நபியுடைய அஹ்லாக். இந்த அஹ்லாக்கத்தான், இப்படியான பண்புகளைத்தான் அல்லாஹு தஆலா என்னிடத்துல உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். அது சிறுபான்மை பெரும்பான்மை அல்ல, எந்த நாட்டில் வாழ்றன்னு பார்க்கல, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கயாமத்துடைய நாளையில மிசானுடைய தராசுல மிச்சம் பாரமா இருக்கக்கூடிய ஒரு அமல் தான் அஹ்லாக், நட்பண்புகள், நல்ல விதத்தில் நடந்து கொள்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காஃபிர்களுடைய விஷயத்துல ஞாபகப்படுத்தினாங்க, யாரு உடன்படிக்கை செஞ்சு வாழ்ற ஒரு காஃபிர், முஸ்லிம்களோட உடன்படிக்கை செஞ்சு வாழக்கூடிய ஒரு காஃபிரை கொலை செய்வாரோ அவர் சுவர்க்கத்தினுடைய வாடைய கூட நுகர மாட்டார். ஒரு காஃபிருடைய விஷயம், சிலை வணங்கியுடைய விஷயம், உடன்படிக்கை செஞ்சு வாழ்றாரு. என்ன உடன்படிக்கை? நாங்க உங்களுக்கு விரோதமா நடக்க மாட்டோம், நாங்க முஸ்லிம்களே உங்களுக்கு எதிராக வாழ மாட்டோம், உங்களுக்கு எதிராக நாங்க யுத்தம் செய்ய மாட்டோம் என்ற உடன்படிக்கை செஞ்சு வாழக்கூடிய, சமாதானமா வாழக்கூடிய காஃபிர யாரு கொலை செய்யறானோ அவன் சொர்க்கத்துடைய வாடைய கூட நுகர மாட்டான். புகாரில வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு தடவை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யாரு உடன்படிக்கை செஞ்சு வாழக்கூடிய ஒரு காஃபிர உரிமையை குறைக்கிறாரோ, அல்லது அந்த காஃபிருக்கு அநியாயம் செய்யறாரோ, அல்லது அந்த காஃபிருடைய கட்ஸுக்கு சக்திக்கு மேல பொறுப்புகளை சுமத்துறாரோ, அல்லது அந்த காஃபிர்ட இருந்து அவன் ஒரு பொருளை, ஒரு சாமனை அவன் மன விருப்பம் இல்லாம, அவனுடைய விருப்பம் இல்லாம யாரு பெற்றுக்கொள்றாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காஃபிருக்கு எதிராக செயல்பட்ட மனிதனுக்கு எதிராக கியாமத்துடைய நாளையில நான் வாதாடுவேன். காஃபிருக்கு ஆதரவாகவும் இந்த அநியாயம் செஞ்ச முஸ்லிமுக்கு எதிராகவும் வாதாடுவேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, காஃபிருடைய விஷயம், ஒரு காஃபிருடைய கலிமா சொல்லாதவனுடைய விஷயம், சிலை வணக்கம் செய்யறவனுடைய விஷயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயம் செஞ்சிடாதே, மானத்துல கை வச்சிடாதே, அவன் பொருள் அவன் விருப்பம் எல்லாம் எடுத்துடாதே, அவனுடைய சக்திக்கு மேல சுமைகளை சுமத்தாதே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உடன்படிக்கை செஞ்சு வாழக்கூடிய காஃபிர்கள், உங்களோட யுத்தம் செய்ய மாட்டோம், உங்களுக்கு எதிராக வாழ மாட்டோம், உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒன்று கூட மாட்டோம். எங்கட நாட்டில் இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் உள்ள கால பகுதிகள் வாழ்ந்த காஃபிர்கள் எங்களோட உடன்படிக்கை செய்யல, ஆனா உடன்படிக்கை செஞ்ச மாதிரி தான் வாழ்ந்தாங்க. எங்களோட உடன்படிக்கை செஞ்சு சிக்னேஜ் பண்ண இல்ல, உங்களுக்கு எதிராக நாங்க செயல்பட மாட்டோம் என்று, ஆனா உடன்படிக்கை செஞ்சா எப்படி வாழ்வாங்களோ இது போலத்தான் எங்கட நாட்டில் அண்மை காலம் வரைக்கும் காஃபிர்கள் வாழ்ந்தாங்க, நல்லவங்களாக இருந்தாங்க. காஃபிர்களும் அதாவது பௌத்தர்கள் முஸ்லிம்கள் ஒன்று கொண்டாக வாழ்ந்தாங்க. அனுராதபுரத்துடைய ஆட்சி காலத்துல எங்கட நாட்டில் வாழ்ந்த ஜெயித் என்று சொல்லக்கூடிய மனிதன், அனுராதபுர மன்னனுக்கும் ஜெயிதுக்கும் நெருங்கின தொடர்பு. ஒரு தடவை ஜெயித் என்ன செய்யறாரு, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அரசனிடத்துல சொல்லிட்டு கப்பல் வழியாக ஹஜ்ஜுக்கு போறாரு. இந்தியாவுடைய கடற்பரப்புல இந்த கப்பல் மூழ்கி ஜெயித் மௌத்தாவிட்டார் என்ற செய்தி ஸ்ரீலங்கா அனுராதபுர ஆட்சியில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு மெசேஜ் கிடைக்குது. அந்த ஜெயிதுடைய 2 பிள்ளைகள், ஒரு பொம்பளை புள்ள சல்மா, இன்னொரு ஆம்பளை பொடியன் ஜுபைர் என்று சொல்லக்கூடிய சல்மா ஜுபைர் என்ற 2 இஸ்லாமியர்களையும் அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அரண்மனையில வச்சு வளர்த்தாரு. அனுராதபுரத்தினுடைய அரசன் என்றா எந்த அளவுக்கு க்ளோஸா பழகிருக்கிறாங்க, ஒன்று ரெண்டல்ல, தாராளமா அடுக்கி கொண்டு போகலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வரலாறு கொஞ்சம் பரட்டி பாருங்க, எங்கட இஸ்லாமியர்கள் எப்ப சரி அந்நியவர்களுக்கு, அந்நிய மதத்தவர்களுக்கு எங்க சரி துரோகம் செஞ்சதாக சரித்திரம் படிச்சு கொள்ள மாட்டீங்க? எங்கேயும் இல்ல, முஸ்லிம்கள் குவாலிட்டியா வாழ்ந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட அஹ்லாக பண்பை எடுத்து நடந்தாங்க. இன்னைக்கு அஹ்லாக விட்டுட்டோம், இன்னைக்கு பிரச்சனை எங்கட நாட்டில் அந்நிய அரசர்கள் முஸ்லிம்களை பிரதானமான 3 பொறுப்புல நியமிப்பாங்க. ஒன்று, அவங்களுடைய பாதுகாவலர்களாக, பாடிகார்டாக முஸ்லிம்களை நியமிப்பாங்க. இரண்டாவது, சமையல்காரர்களாக முஸ்லிம்களை தன் செலக்ட் பண்ணுவாங்க. மூணாவது, மருத்துவர்களாக முஸ்லிம்களை தன் செலக்ட் பண்ணுவாங்க. காரணம், இந்த மூணுலையும் தான் அரசனுடைய உயிர் தங்கி இருக்கிறது. மருந்த மாத்தி கொடுத்தா முடிஞ்சது, சாப்பாட்டுல விஷத்தை வச்சா முடிஞ்சது, தூங்குற நேரம் பாடிகார்டு எதுவும் செஞ்சிட்டா முடிஞ்சது. அரசன் தன்னுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய மூணு துறையையும் எங்கட முஸ்லிம்களுக்கு தான் தந்திருந்தான். நம்பிக்கை, முஸ்லிம்கள் துரோகம் செய்ய மாட்டாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லா இருந்தவங்க, எங்களோட அந்நியோன்யமாக இருந்தவங்க, எங்கட ஒரு சிலருடைய அகலாக்குகள், பண்பாடுகள், நடத்தைகள் மோசம். இந்த தாடி முடி பழுத்த இந்த வயோதிபர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்கட காலத்துல அந்நியவர்கள் எங்கட ஆக்கள்கிட்ட கொண்டு வந்து தருவாங்க, முதலாளி இது நான் கராம்பு பிச்சு, சாதிக்க பிச்சு, மிளகு பிச்சு, கோப்பு பிச்சு வித்து சேர்த்த சல்லி, முதலாளி நீங்க இதை வச்சுக்கொள்ளுங்க, மகள்கிட்ட கல்யாணத்துக்கு கேட்கிறேன். எங்கடவங்களை ஒரு பேங்க போல நம்பினாங்க, ஒரு பேங்க போல நம்பினாங்க. எங்கடவங்களும் அல்ஹம்துலில்லா எடுத்து எங்களை போட வச்சு கேட்கிற நேரம் அதொண்ட கொடுத்தாங்க. ரோல் பண்ணல, பிசினஸ்ல போட்டு டபுள் ஆக்கல, துன்யாவுடைய மோகத்தை பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட வழிகாட்டல் எங்களுக்கு எப்படி இருக்குது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைக்கு எத்தனை கேஸ்கள், ஒன்று ரெண்டு அல்ல. சென்ற மாசம் ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு வாராரு, ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருத்தர். என்ன பிரச்சனை என்றா, எங்கட இஸ்லாமிய பெயர் வச்ச எங்கட ஒரு ஸ்ரீதேவி அவன்கிட்ட போயிட்டு அவனை வட்டி எடுக்கிறதுக்கு சாட்சியா சிக்னேஷ் பண்ண சொல்லி 10 லட்சம் வட்டி எடுத்திருக்கிறாரு. வட்டி எடுக்கிறது ஹராம், அது வேற கதை. எடுத்தவர் 7-8 வருஷம் ஆவிருச்சு, சப்சு பண்ணி இருக்கிறாரு, அங்க வட்டிய கற்றாரும் இல்ல, கோளுக்கு ஆன்சரும் இல்ல. எங்கட ஸ்ரீதேவி ஒருத்தர் இப்ப 3 மாசத்துக்கு முன்னால தம்பிள்ளைக்கு அண்மிச்ச பகுதியில ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அந்நியவர்களுடைய வாகனம் முன்னால 100க்கு 100 மிஸ்டேக், எங்கடவங்க பின்னால போயிட்டு முட்டிட்டாங்க. அங்கனுக்கு பிரச்சனையாவ பாக்குது. அந்நியவங்க சொல்றாங்க, சரி சரி பிரச்சனை பட தேவையில்ல, நாங்க சமாதானமா போம், உங்களோட பிளத்தனே நீங்க இதுக்குரிய சல்லியை தாங்க முடிச்சு கொள்வோம். இந்த முஸ்லீம் நபர் சொன்னார், இப்ப இந்த சல்லி இல்ல. அப்படியா, நீங்க பிரச்சனை இல்ல, நீங்க ஒன்றும் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, நீங்க யாருக்கும் கால் பண்ண தேவையில்ல, இப்ப சல்லி இல்லையா, நாங்க அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட்ல போடுங்க. நம்பிக்கை, நம்பிக்கை. அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு போன் நம்பரை கொடுத்தவரு, இன்று வரைக்கும் ஆன்சர் இல்ல, இன்று வரைக்கும் சல்லி போடவும் இல்ல. துன்யாவுடைய மோகம். அன்புக்குரியவர்களே, இந்த அஹ்லாக்கானவன் இன்றைக்கு எதிரிகளை சம்பாதிச்சிருக்கிறோம். எங்கட நாட்டுல இப்படியான பிழையான நடத்தைகள். இப்படி ஒரு கேஸ், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிரசிடண்டா இருக்கிறாங்க, ஹலீஃபாவா. அவங்களோட ஆட்சி காலத்துல காலி ஷுரைஹ், ஷுரைஹ் என்று சொல்றவர் ஒரு காலியாக நீதிபதியாக இருக்கிறார். இப்படி ஒரு கேஸ் வருவது, கேஸ காலிட்ட போட்டவர் யாரெண்டா, பிரசிடண்ட் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன பிரச்சனைண்டா, பிரசிடண்ட்ல ஊட்டுக்கு களவு போயிட்டு ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட வாழ களவு எடுத்துட்டான். ஒரு காஃபிர் கேஸ் வருவது காலி ஷுரைஹ் இடத்துல, பிரசிடண்ட்ல அவுட்ல களவு போயிட்டு இருக்குது. வேண்டிய பனிஷ் பண்ணலாம், வேண்டிய பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அதிகாரம் எங்கட கையில இருக்குது. இப்ப கேஸ் காலி காலி இடத்துல வருவது, காலி ஷுரைஹ் விசாரிக்கிறாரு. விசாரிச்ச வகையில போதிய அளவு சாட்சி இல்லை, இவன் தான் எடுத்தான் என்றதுக்கு போதுமான சாட்சி இல்லை. ஆனா களவு எடுத்திருக்கிறது பிரசிடென்ட்ல அவுட்ல. இந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு வந்ததும் பிரசிடென்ட் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஆட்சி காலத்துல. இப்ப சுயநலம் பார்க்கல, எல்லா அதிகாரமும் பவரும் எங்கட கையில இருக்கிறது, பழி வாங்கல. என்ன செஞ்சாங்க, பிரசிடென்ட்ல அவுட்ல நடந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, சரியான ஆதாரம் இல்லாம தீர்ப்பு வழங்கலா, கேச தள்ளி போட்டாங்க, கேச தள்ளி போட்டாங்க. பிரசிடென்ட் அவுட்ல பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. முஸ்லிம்கள்ண்டா சரியா 100க்கு 100 சரியா நடக்கணும் என்றது தான் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை வச்சு பிரசிடென்ட் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபா என்ன செய்யல, காலி ஷுரைஹோட கடுமையா நடந்து கொள்ளல, அவங்கள அந்த இடத்திலிருந்து தூக்கிட்டு இன்னொருத்தரை நியமிக்கல, அந்த காஃபிரோட கூட கடுமையாக நடந்து கொள்ளல, பிரசிடென்ட், ஒரு ஒரு நாட்டுடைய ஒரு தலைவர், கலீஃபா, இஸ்லாமியர்களுடைய தலைவர் முகம் சுழிக்கல்ல. அந்த காஃபிருக்கு தண்டிக்க கூடிய அதிகாரம் இருந்தும் தண்டிக்கல்ல, அன்பாக நடந்து கொண்டாங்க, விட்டு கொடுப்பாக நடந்து கொண்டாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அஹ்லாக்கு தான், இந்த குவாலிட்டி தான் எங்கள் தவறணும். நபியுடைய உம்மத்து, இந்த குவாலிட்டி தான் எங்கள் தவறணும். இதைத்தான் அல்லாஹு தஆலாவும் எதிர்பார்க்கிறான். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்மாவுல ஒரு யஹூதி வாராரு. தயவு செஞ்சு பின்னால பகுதியில் இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் வந்து இடம் இருக்கிற மாதிரி உட்கார்ந்து கொள்ளுங்க. இடையில இடங்கள் இருந்தா உட்கார்ந்து இருக்கிறவங்க இடத்த ஃபில் பண்ணி உட்காருங்க. பின்னுக்கு வரவங்க அல்லாஹுக்காக வேண்டி கதைச்சு கொண்டு இருக்காங்க, அப்படி உட்காருங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு யஹூதி அவர்கிட்ட நபி அவங்க கடன் வாங்கி இருக்கிறாங்க, ஆனா டேட் இருக்குது, தவணை இருக்குது, இன்னும் டேட் வரல. இப்ப அந்த யூதன் என்ன செஞ்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து இன்னும் டைம் வரல என்றாலும் டைமுக்கு முந்தி கேட்கறதும் பில, என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜுப்பாவை பிடிச்சி இந்த கடனை திருப்பித்தாங்க. ஒரு யஹூதி ஒரு நபியிடத்துல தவணைக்கு முன்னால கேட்டதும் பில, கேட்ட அமைப்பு பேட்டனும் பில. உடனே பக்கத்தில் இருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செவத்த முகத்தோட எலும்பி நாங்க வாழ உருவிட்டு, யா ரசூலல்லாஹ், அனுமதி தாங்க இவனை வெட்டுறதுக்கு, அன்பு நபியுடைய கொலரை பிடிச்சிட்டான், அன்பு நபியுடைய ஜுப்பாவை பிடிச்சிட்டான், அதிகாரம் செலுத்தி பேசுறான், யார் இவன், இவனை வெட்டுறதுக்கு அனுமதி தாங்க. உமர் ரலியல்லாஹு சூடாவிட்டாங்க. நல்ல ஒரு சான்ஸ், பக்கத்தில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு யாரு, மிகப்பெரிய வீரர், நல்ல சான்ஸ், போடுங்க உமர் என்று சொல்லல. ஏ உமரே, நீங்க பேசினது பில, இவன் என்ன இடத்துல தவணைக்கு முன்னே வந்து கேட்டான், அது அவன் பில, ஓகே, என்ன ஜுப்பாவை பிடிச்சி கேட்டான், அதுவும் அவன் பில, ஓகே, பிரச்சனை இல்லை. என்றாலும் உமரே, ஒரு காஃபிரோட நீங்க இப்படி பேசினது பில, எனவே என்ன செய்யுங்க, இந்த கடனையும் கொடுத்து நீங்க கோபமா பேசினீங்களே, யாரசூலல்லாஹ் என்ற கழுத்த வெட்ட வாண்டி கேட்டீங்களே, இந்த வார்த்தைக்கும் சேர்த்து சல்லிய கொடுங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தைக்கும் சேர்த்து சல்லிய கொடுங்க. இந்த பரம்பரையில வந்தவங்க தான் நானும் நீங்களும். இந்த அஹ்லாக்கத்தை அல்லாஹ் என்டையும் உங்கள்டையும் எதிர்பார்க்கிறான். சொன்னாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், அஹ்லாக் பண்பாடுகள், இதை பூர்த்தி செய்யத்தான் அல்லாஹ் என்ன அனுப்பினான் என்று சொன்னாங்களே. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இறக்க சிந்தனை, விட்டு கொடுப்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, குறிப்பாக காபிர்களோடு. ஒரு தடவை மஸ்ஜிது நபவியில, நபியுடைய மஸ்ஜிதுல ஒரு காட்டரபி வந்து மஸ்ஜிதுல யூரின் பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். மஸ்ஜிதுடைய விராந்தையில அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மஸ்ஜிதுல மஸ்ஜித நஜீஸ் ஆகிட்டு இருக்கிறார். சஹாபாக்களுக்கு சூடா விடுச்சு, சஹாபாக்கள் எழுந்து போனாங்க அவனை பிடிக்கிறதுக்கு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருங்க, இங்க போறீங்க, அவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கிற இடம் பில, மஸ்ஜிது. என்றாலும் அவர் செய்யற வேலை 100க்கு 100 கம்ப்ளீட்லி பில, ரோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருங்க, அவர் செய்யற வேலையை செய்யுடுங்க. ஏனண்டா, ரெண்டு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை தடுத்தாங்க. ரெண்டு காரணம், ஒன்று, அவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவரை நீங்க தரத்த போனீங்கண்டா எலும்பி ஓடுவார், அவர் உடுப்பெல்லாம் நஜீஸ் ஆகும், ஒரு காரணம் ஹதீஸ்ல எழுதுறாங்க. ரெண்டாவது காரணம், யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்க வரட்ட போறீங்க, பாஸ் பண்ணி கொண்டிருக்கிற யூரிங் அடக்குறது கஷ்டம், அவர் வேதனைப்படுவாரு, கஷ்டப்படுவாரு. காஃபிர் தான் மஸ்ஜிதுக்கு நஜீஸ் கழிக்கிறாரு, உடுங்கப்பா, அவர் அவரை வேலையை செஞ்சு முடியட்டும், ஒரு வாளி தண்ணியை கொண்டு வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணியை ஊற்றி கழுவிட்டாங்க. அந்த அரபி என்ன தெரியும், அந்த காட்டு அரபி, அந்த காஃபிர் என்ன தெரியுமா சொல்றாரு, அல்லாஹும்மா ரஹம்னி வ முஹம்மதா, யா அல்லாஹ், எனக்கும் என்னோட இவ்வளவு இரக்கமான நடந்த இந்த முஹம்மதுக்கும் ரஹமத் செஞ்சிரு, வலா தர்ஹம் மஅனா அஹதா, எங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் ரஹமத் செஞ்சிராதே யா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, மஸ்ஜித் நஜீஸ் ஆக்குறாரு.
கோவப்படல,
அடிக்கல, சூடாவல்ல, கண்டிக்கல, சிறை கைதியாக பிடிக்கல, பனிஷ் பண்ணல, தெண்ட மர விடல, சஹாபாக்களோட அடிச்சு விரட்டல, சாஃப்ட்னஸ் சாஃப்ட்னஸ்.
அதுதான் அல்லாஹு தஆலா சொல்றானே, فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. ஏ நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நீங்க கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வீங்களா இருந்தா உங்களுடைய அந்த கடினத்தன்மை, இந்த சாஃப்ட்னஸ் இல்லாத கொஞ்சம் இறக்கம் குறைஞ்ச கடுகடுப்பான தன்மை இருக்குமெண்டா, லன்ஃபல்லோ மின் ஹவுலிக், ஏ நபியே உங்கள்ட்ட இந்த மனிதர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, உங்களுட்டு விரண்டு ஓடிருப்பாங்க.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஸாஸல் அரப் அல்லதீனஹும் கல் வஹூஷ், எப்படியான அரபிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்கண்டா, பதிவு செய்யறாங்க, காட்டு மிராண்டிகளை போல வாழ்ந்தவங்க, காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தவங்க, ஒரு வாலி சண்டைக்கு பரம்பரை பரம்பரையா ரத்தத்தை கண்டவங்க, இப்படியான கடுமையான உள்ளம் கொண்டவங்களை, காட்டு மிராண்டிகளை போல வாழ்ந்தவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய அஹ்லாக் பண்பாட்டால வென்றாங்க. இன்னைக்கு எங்கட நாட்டில் அந்த காட்டு மிராண்டிகளை போல எங்கட நாட்டுடைய காபிர்கள் இல்லை, எங்கட நாட்டில் இன்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசக்கூடிய காபிர்களையும் மக்காவினுடைய காபிர்களையும் வச்சு பார்த்தா டோட்டலி டிஃபரண்ட், இந்த அளவு இல்ல, இதை விடவும் பன்மடங்கு கொடூரமானவங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பால மாத்தினாங்க, கூப்பிட்டு பயான் வைக்கல, பண்பு நடந்து கொண்ட விதம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம், நிறைய விஷயங்கள், நிறைய பயான்கள், அல்ஹம்துலில்லாஹ் பயானுக்கு பஞ்சம் இல்ல, நிறைய நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள துன்புறுத்தின ஒரு வயசான கிழவி, ஒரு காஃபிர், இவ கொஞ்ச நாளா காணல, தேடி பார்த்த நோய், நபிக்கு எதிராக செயல்பட்ட ஒரு காஃபிரான பொம்பளை சுகம் இல்லாம வீட்டில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டு நோய் விசாரிச்சுட்டு வராங்க. யாருக்கு சுகம் இல்ல, கூட ஹெல்ப் பண்ணவங்களுக்கா, விரோதமாக செயல்பட்டவங்களுக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, கல்புல கையை வச்சு கேளுங்க, கல்புல கையை வைங்க. எங்களுக்கு அதாபு செஞ்ச காஃபிரை பார்க்க போக சொல்லல, எங்களோட ஒன்றரை கலந்து, எங்களோட ஒன்றாக சேர்ந்து, எங்களோட பிரச்சனைகள் இல்லாம எங்களோட சேர்ந்து போற காஃபிர்கள் எத்தனை பேரை என் லைஃப்ல நோய் விசாரிக்க போயிட்டு இருக்கிறேன், கல்புல கை வச்சு கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு எதிராக செயல்பட்டவங்க நோய் விழுந்தாங்க பார்க்க போனாங்க. எங்கட கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் நோயாளி, போன்ல விசாரிக்கிறதல்ல, டிஃபரண்ட் இருக்குது. போன்ல விசாரிக்கிறதுக்கும் வீட்டுக்கு ஒரு வாழைப்பழ சீப்ப பிஸ்கட்டை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல உட்கார்ந்து கதைச்சு ஆறுதல் சொல்லிட்டு வர்றதுக்கும் டோட்டலி டிஃபரண்ட் இருக்குது. இது ஒரு இபாதத். ஒரு காஃபிர், ஒரு அந்நியவன் நோயில் இருக்கிறான், போயிட்டு பாக்குறங்க, இது ஒரு இபாதத், இது வீணான செயல் அல்ல. எத்தனை பேர் எங்கட கண்டக்ட்ல இருக்கிறாங்க, என்ன மொபைல் போன்ல எத்தனை காஃபிர்களுடைய நம்பர் இருக்குது, அதுல எத்தனை பேர் நோயாளியா இருக்கிறாங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு எத்தனை தடவை விசிட் பண்ணிருக்கிறேன், எத்தனை தடவை போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். வெறுமனே தேவைக்கு மட்டுமல்ல காஃபிரை பயன்படுத்துறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கட கடைக்கு சாமன் போடுறவன், இல்ல இல்ல எங்கட கடைக்கு சாதாரண ஒரு அப்பம் போடுறவன், இல்லாட்டி எங்கட கடைக்கு ஒரு பழத்தூர் போடுறவன், யாரா இருக்கலாம், நோய் வாய்ப்பட்டா போயிட்டு விசாரிங்க, இது ஒரு இபாதத். காலப்போக்குல அல்லாஹ் இந்த ஒரு செயலை அந்த காஃபிருடைய ஹிதாயத்துக்கு காரணமாக வைக்கலாம். போகணும் வரணும், கொடுக்கல் வாங்கல் செய்யணும், ஹராம் இல்ல. பக்கத்துட்டு காஃபிர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யறது ஹராம் இல்ல. எங்கட பெருநாளைக்கு நாலு ஸ்வீட்ஸ் தூக்கிட்டு போயிட்டு வாசலுக்கு வெளியில ரெண்டு கொடுத்துட்டு வாரது இல்ல, உள்ளுக்கு போயிட்டு கொடுத்துட்டு வாங்க, இது ஒரு இபாதத்துக்கு பிரச்சனை இல்ல, ஹராம் இல்ல. எதுல கலக்கப்படாதேண்டா, எதுல ஒன்று சேரப்படாதேண்டா, ஹராத்துல ஒன்று சேரப்படாது, அல்லாஹ்க்கு மாற்றமான விஷயத்துல ஒன்று சேரப்படாது. அது இல்லாம எங்கட சாமான் நாங்க அவங்களுக்கு கொடுக்கிறோம், பிரச்சனை இல்ல, அவங்க வீட்டுல இருந்து வருவது நாங்க எடுக்கிறோம், இது பிரச்சனை இல்ல. எப்ப பிரச்சனை ஆகும் தெரியுமா, எங்களுக்கு விளங்குது இவங்கட டோட்டல்
பிசினஸும் இவங்களோட டோட்டல் வருமானமும் சுத்தமா விளங்குது, ஹராத்துல தான் வருவதுண்டு. இப்ப கூட வந்தவங்களை வானம் எடுத்துட்டு போங்கன்றதல்ல, அவங்கள சிரிச்ச முகத்தோட எடுத்து எங்களுக்கு தெரியும் டோட்டலி ஹராம் என்று, நாங்க வேற யாரும் ஒரு காஃபிருக்கு நாங்க சதக்கா செய்யறோம் எடுக்கணும், நாங்க மனசுடைக்கப்படாது. அது இல்லாம போகலாம் வரலாம், சரி போன மூட்டுக்கு என்ன சரி சாப்பாடு தந்தாங்க அவங்கட பெருநாளைக்கு, இப்ப இறைச்சி துண்டு இருக்குது, நாங்க கேட்டோம் இது என்ன இறைச்சி, இது என்ன இறைச்சி, பண்டி இறைச்சா, ஓ ஆ பண்டி இறைச்சிண்டா எங்கட மார்க்கத்துல ஹராம் என்ற ஒரு வார்த்தையோட நிப்பாட்டிட்டு வந்தால் எங்கட மார்க்கத்தை பத்தி சத்தியமா நல்ல அபிப்பிராயம் வராது. என்ன செய்யணும், அதுக்கு சாப்பிடுறதா இல்ல இல்ல, என்ன செய்யணும், மார்க்கத்தை பார்த்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் படாது. பண்டி இறைச்சா இது நாங்க தின்றில்ல, எங்கட மார்க்கத்தில் அனுமதி இல்ல என்றதோட புல் ஸ்டாப் பண்ணாம ஏன் அனுமதி இல்ல தெரியுமா, ஏன் அனுமதி இல்ல தெரியுமா, பன்றி இறைச்சில 93 வீதமான நோய்கள் இருக்குது, பன்றிக்கு வியர்வை சுரப்பிகள் இல்ல, எனவே பன்றியுடைய நஜீஸ் உடம்புல இருந்து வெளியாகாது, எனவே பன்றியை எவ்வளவு அவிச்சாலும் அதனுடைய கிருமிகள் நஜீஸ்கள் சாகாது, எனவே அதை சாப்பிட்டா நோய் வரும், எனவே தான் எங்கட இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குதுண்டா இப்ப மீட்டருக்கு படும். ஆனா இஸ்லாம் எவ்வளவு நல்ல ஒரு விஷயத்த சொல்லி தந்திருக்கு, தெளிவுபடுத்தணும், எங்களுக்கு தெளிவுபடுத்து, எங்களுக்கு தெளிவாகணும். ஒரு தங்கத்தை ஒரு கோல்ட எங்களோட கூட இருக்கிறவன் கையில போட்டுட்டு இருக்கிறான், ஒரு ஆம்புல ஒரு அந்நிய காஃபிர் கையில கழுத்துல சேன கோல்ட்ல போட்டுட்டு இருக்கிறானா, இதுனா எங்கட மார்க்கத்துல ஹராம் என்று புல் ஸ்டாப் வச்சா என்னது, இஸ்லாம் மார்க்கம் ஒன்றுமே அனுமதி இல்லை, எல்லாம் ஹராம் ஹராம் என்று அவன் யோசிக்கிறதுக்கு இடம் வைக்காம, இது ஏன் தெரியுமா எங்கட ஆண்களுக்கு ஹராம், பொதுவாக அல்லாஹு தஆலா ஆணையும் பெண்ணையும் படிச்சு பெண்ணுக்கு உணர்ச்சிகளை அதிகமா கொடுத்து ஆணுக்கு உணர்ச்சிகளை குறைவா தந்திருக்கிறான். தங்கத்துடைய வேலை என்ன தெரியுமா, உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணும், எனவே தான் பெண்கள் அணியணும் ஆண்கள் அணியக்கூடாது, இருக்கிற உணர்ச்சியும் ஆண்மையும் குறையும் என்று, இதனால தான் எங்கட இஸ்லாம் இத ஹராமாக்கி இருக்கிறேன்டா. இப்ப கிளிக் ஆகும் இஸ்லாத்தை பத்தி ஒரு நல்லெண்ணம், நோய்கள் யோசிப்பான், இப்ப யோசிப்பான், இந்த இஸ்லாம் மனிதர்களை பாதுகாக்குது, சும்மா ஹராம் வந்துட்டா என்ன அதை கொடுத்தாலும் ஹராம், இதை கொடுத்தாலும் ஹராம் என்று அங்க கிளிக் ஆக மாட்டாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, விளங்கப்படுத்தணும், ஒரு காஃபிர் எங்கட கடையில ஒரு பொருளை ஒரு சல்லிய வச்சுட்டு போயிட்டான், எல்லாட்டி பேலன்ஸ் சல்லி எடுக்காம போயிட்டான், இப்ப அவனை கூப்பிட்டு கொடுக்கறது மட்டும் இல்ல, கூப்பிட்டு கொடுக்கறது மட்டும் இல்ல, இப்ப விளங்கப்படுத்தணும். இந்த பாருங்க, நீங்க பேலன்ஸ் எடுக்காம போறீங்க, இது எனக்கு ஹராம், உங்கள்ட்ட சொன்ன விலையை விட நான் 1 ரூபா கூட எடுத்தாலும் இது எனக்கு ஹராம், உங்களோட பேலன்ஸ் நீங்க எடுத்து மறந்து போயிட்டு நான் பேசாம கேஷியர்ல போட்டா இது எனக்கு ஹராம் என்றத இவ்வளவு காலம் நாங்க தெளிவுபடுத்தல, இதனால வந்த பிரச்சனை தான் ஹலாலுக்கு எதிராக இன்றைக்கு கொடி தூக்கி இருக்கிறாங்க. ஹராம்டா என்ன, ஹலாலண்டா என்ன, நாங்க விளங்கப்படுத்தல, இப்ப அவங்கள மஸ்ஜிதுக்கு கூப்பிட்டு இவங்களுக்கு மீட்டிங் வச்சு விளங்கப்படுத்துறதல்ல, பிரச்சனை வர முந்தி இதை எப்படி ஹேண்டில் பண்ற, இதைத்தான் எங்கட மார்க்கம் சொல்லி தருவது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பேசிக் நாலேஜ் காஃபிர்களுக்கு ஒவ்வொன்றையும் தெளிவா உரிச்சு உரிச்சு காட்டுற இந்த பேசிக் நாலேஜ் இஸ்லாமியனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இது பண்டிகரசியா ஹராம், அது ஹராம் என்றா முடிஞ்சு, அதல்ல விஷயம் விளங்கணும். இஸ்லாம் இருக்கிறதே பிரச்சனை வர முந்தி தடுக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம், அது நோயா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு ஹராத்தையும் அவங்களுக்கு நாங்க தெளிவுபடுத்தணும், தெளிவுபடுத்தணும். நாங்க எங்கட கடையில 99 ரூபாய்க்கு டேட்டா கார்டு வாங்கிட்டு போற நேரம் நாங்க பேலன்ஸ வைக்கணும், இல்லாட்டி சொல்லிக்கொள்ளணும், மாத்தினது இல்ல என்ன செய்ய, இல்ல பிரச்சனை வச்சுக்கொள்ளுங்க சொன்னா தான் எங்களுக்கு ஹலால், சும்மா எடுத்துட்டு 99 ரூபாய் கொடுத்துட்டு போங்காண்டா அந்த 1 ரூபா ஹராம்.
இல்லாட்டி ஒரு தஃபியா வாங்கி வைங்க, இல்லாட்டி அனுமதி கேளுங்க, ஒரு ரூபாய் இல்லை என்ன செய்ய, சரி வச்சுக்கொள்ளுங்க, ஓகே பிரச்சனை இல்லை. சந்தர்ப்பங்கள் வார நேரம் காஃபிர்களுக்கு எங்கட மார்க்கத்தை நாங்க தெளிவுபடுத்தணும். இல்லாட்டி எங்கட ஒரு அபாயாவை கண்டுட்டு அவன் நக்கலா கதைக்கிற நேரம் என்ன இது இந்த விதத்துல போத்திருக்கிறது, அந்த அதுக்குரிய தெளிவை கொடுக்கிற அந்த தெளிவு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இருக்கணும். இது மிம்பர்ல இருந்து இமாம் கத்துறதுனால மட்டும், இமாம் பயன் பண்றதுனால மட்டும் முழு ஸ்ரீலங்கன் காஃபிரும் தெரிஞ்சிட மாட்டாங்க. பயன் அவங்களுக்கு இல்ல, பயன் எங்களுக்கு. எனவே எங்கட வாழ்க்கை மாறணும், எங்கட அஹ்லாக்கு சரியாகணும், எங்கட வாழ்க்கையை நாங்க மாற்றிக்கொள்ளணும். சுயநலம் பாக்குறது இல்ல, சுயநலம் பாக்குறது இல்ல. காஃபிரா இருந்தாலும் இறக்கம் காட்டணும். பஸ்ல அபாயாவை கண்டதோட மட்டும் சீட் கொடுக்கறதல்ல, தாடியையும் தொப்பியையும் கண்டதோட மட்டும் சிரிக்கிறதல்ல. எங்க இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது அந்நியவனையும் மதிக்கக்கூடிய மார்க்கம் தான் எங்க இஸ்லாம் ஹக்கான மார்க்கம். எனவே அன்புக்குரியவர்களே, இதுக்குரிய ஏற்பாடத்தான் முழு ஜம்இய்யாவும் மண்டையில போட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறது. எங்கட நாட்டுல ஒரு மூலையில ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் பிரச்சனை, இது ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையாக பார்க்கவானம். இது முழு உம்மத்தினுடைய பிரச்சனை. ஒரு காஃபிரோட நான் வாய்த்தக்கம் பண்றேனா, இது எனக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை இல்ல, இது முழு உம்மத்தினுடைய பிரச்சனை. கல்புல எடுங்க, சிந்திங்க. இதத்தான் ஜம்ஐயா தலைக்கு மேல யோசிக்குது. அங்கங்க நிர்வாகங்களோட சேர்ந்து, அங்கங்க ஜம்ஐயா கிளைகளோட சேர்ந்து மஸ்ஜிதுகள் ஒரு கூட்டம் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துது. இதுக்கு நாங்க இல்லாட்டி எங்களுக்கு எங்க விளங்க போகுது? அன்புக்குரியவர்களே, இது உலமா சபை மட்டும் மண்டையில போட்டு செஞ்சா சக்சஸ் ஆகாது. ஒவ்வொரு தரும் செய்யணும், ஒவ்வொரு பிசினஸ் மேனும் பங்கு கொள்ளணும், ஒவ்வொரு டாக்டர்ஸ் மார், லாயர்ஸ் மார், சமூக நலன் விரும்பிகள், டீச்சர்ஸ் மார், அத்தனை பேரும் சேர்ந்துதான் ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பலாம். ஒருத்தர் நின்று மத்தாக்கள் எல்லாம் ஜுமால கேட்டு இருக்கிறதுனால எங்கட சமுதாயத்தை ஒரு நாளும் கட்டி எழுப்ப இயலாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேரம் போயிட்டு கொண்டிருக்கிறது. எங்கட அஹ்லாக்க நாங்க சரி செய்வோம், எங்கட சுய கௌரவம் முரட்டு கௌரவம் பார்க்க வானம். ஹுதைபியாவுல லெட்டர் எழுதப்படுவது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைக்கிறேன் எழுதுறாங்க, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். காஃபிர்கள் சொல்றாங்க முஹம்மத் இப்னு அப்துல்லா என்று எழுதுங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தூதர் என்றதை ரேஸ் பண்ணுங்க, அழியுங்க. சஹாபாக்கள் பிரச்சனை ஏழையில அப்படி அழிக்கலா, எங்கட நபியுடைய பேர் ரசூலுல்லாஹ்னு தான் எழுதுவோம் என்று பிரச்சனையாவ பாக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவம் பார்க்கல, எடுத்தாங்க கண்ட கையால அந்த ரசூலுல்லாஹ்ன்றத வெட்டினாங்க. பிரச்சனை வானும் எங்களுக்கு. மிஸ்ர்ல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கவர்னரா இருக்கிறாங்க. மிஸ்ர்ல வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய இயேசுநாதருடைய சிலையில ஒரு மூக்கு, அந்த மூக்க உடைச்சி இருக்கிறாங்க. யாரோ இப்ப கம்ப்ளைண்ட் வருது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. என்ன செஞ்சாங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பிரச்சனை வானும், நான் என்ன செய்யறேன், உங்களோட சிலையிட மூக்கு உடைஞ்சிருக்குது, நான் அதை செஞ்சு தாரேன். அந்நியவர்களுடைய உணர்வுகளை மதிக்க சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாம். திருப்ப கேட்கிறாங்க, சரியப்பா உங்களோட சிலையிட மூக்க தங்கத்தால செஞ்சு தாரனே, இல்லவானும் எனக்கு உடைச்சவன் வேணும். மூணாவது கட்டமா சொன்னாங்க, இந்த முழு சிலையையும் உடைச்சு தரமட்டமாக்கிட்டு புதுசா கட்டி தாரனே அப்பா, வானம் எங்களுக்கு சிலட மூக்கு உடைச்சவன் வேணும். அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க டைம் கேட்கிறாங்க, மூணு நாள் டைம் தாங்க, மூணு நாள் டைம் தாங்க. தயவு செஞ்சு ஹவுல் பகுதிட்டு இருக்கிறவங்க உள்ளால வாங்க, அல்லாவுக்காக வேண்டி மூணு நாள் டைம் தாங்க. மூணு நாள் டைம் கொடுத்தா மூணு நாளைக்கு பிறகு மன்னிப்பு கேட்கிறாங்க. காஃபிர்கள்ட்ட ஒரு முஸ்லிம் கவர்னர், அந்த மிஸ்ருடைய கவர்னர், மெஜாரிட்டி முஸ்லிம்கள் காஃபிர்கள் சமாதான உடன்படிக்கை செஞ்சு வாழக்கூடிய காலம், தீர்ப்பு எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் என்றாலும் அந்த இதை கையில எடுக்கல, மன்னிப்பு கேட்கிறாங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களோட சிலையிட மூக்க யாரு உடைச்சென்று கண்டுபிடிச்சிக்கல, ஏழாம போயிட்டுருச்சு, இன்னாங்க கத்தி உங்களோட சிலையிட மூக்க உடைச்சாங்க தானே, அதுக்கு பதிலா ஏண்ட மூக்க வெட்டுங்க, ஏண்ட மூக்க வெட்டுங்க, சொல் சமாதானம். ஏசி அனுப்பல, நீங்க சிலையை கட்டினா நீங்க தானே பார்க்கணும், அந்த பிரச்சனை எங்களுக்கு பார்க்கலாம், தேடி பாருங்க, இல்லாட்டு வேலையை பாருங்க, மகத்துல பாயல்ல. சமாதானமா நடந்தாங்க, தலைய தடவினாங்க. இது பயந்தல்ல, பயந்தல்ல, கோழைகளாக இல்ல, இது தான் எங்கட இஸ்லாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கு மேல நீட்டிக் கொண்டு போக விரும்பல, என்னோட அஹ்லாக்க சரி செய்வோம், நபியுடைய வாழ்க்கையை படியுங்க, நபியுடைய அஹ்லாக்க படியுங்க. இப்படி சம்பந்தமான கூட்டங்கள் ஜமியாவும் நிர்வாகமும் சேர்ந்து செய்யற நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கிறேன், ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமை இது, இல்லாட்ட கயாமத்தில் மாட்டுவீங்க. உங்களோட கடை பெருசல்ல எங்களுக்கு, எங்களுக்கு எங்களுடைய சமுதாயம் பெருசு, எங்களுக்கு எங்க ஆபீஸ் பெருசல்ல, எனக்கு என்னுடைய புள்ள குட்டி பெருசல்ல, எனக்கு பெருசு என்னுடைய சமுதாயம். இப்படியான ஏற்பாடுகள் ஜமியாவும் நிர்வாகிகளும் சேர்ந்து செய்யற நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒத்துழைங்க. நீங்களும் வாங்க, பஸ்மாரும் வாங்க, பாப்பமாரும் வாங்க, புள்ளகளும் வாங்க, வேலைக்காரர்களும் வாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் ஒத்துழைச்சாத்தான் எங்கட சமுதாயத்தை கட்டி எழுப்பேலும் என்ற சிந்தனைய ஆழமாக சிந்தனையில எடுங்க. அதோட இஸ்லாமிக் பேசிக் நாலேஜ் கொஞ்சம் நாங்க படிச்சு காஃபிர்களுக்கு எப்படி விளங்கப்படுத்தலாம் என்றதையும் நாங்க படிப்போம். எனவே அல்லாஹு தஆலா எங்கட சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக ஆக்கி அருள்வானாகும். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, தெரிந்தும் தெரியாமலும் நிறைய தவறுகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் நிறைய பிழைகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். மன்னிச்சுடு ரஹ்மானே, உன்னுடைய மார்க்கத்தை சரியான விதத்துல நூற்றுக்கு நூறு சரியாக விளங்கி அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கட நாட்டுல அங்கங்க ஏற்படக்கூடிய முருகல் பிரச்சனைகளை இல்லாமலாக்கி காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில சமாதானமான ஒரு ஒரு நிலைமையை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இதுக்கு முன்னால் உள்ள காலங்கள் எப்படி எங்களை நம்பிக்கையாக பார்த்தாங்களோ அதே நம்பிக்கையை காஃபிர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவாயாக. அந்த அளவுக்கு நம்பிக்கையாக நடக்கக்கூடிய பக்குவத்தை முஸ்லிம்களாக எமக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாமிய பெண்களையும் யுவதிகளையும் பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய வாலிபர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அந்நியவர்களோடு எந்த முறையில் நடக்கணும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த அமைப்பில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விதத்தில் நடந்து காட்டினாங்களோ அந்த விதத்தில் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய உத்தமர்களாக நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், கிழமைக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய இந்த ஜும்ஆவில் வலமையாக நேரம் பிந்தி வரக்கூடிய சீதேவிகளுக்கு நல்ல ஈமான கொடுப்பாயாக. நேரத்துக்கு ஜும்ஆக்கு வரணும் என்ற உணர்வு நசீபாக்குவாயாக. உண்மையாக இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய முத்தகங்களாக சாலிஹங்களாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆஹிரு தஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.